ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் தம்முடைய திருப்பாவையில் மற்ற ஆழ்வார்களுடைய அருளி செயலை ஒட்டி எவ்வாறு அருளி செய்துள்ளாள் என்ன அஞ்சுகுடிக்கொரு சந்ததி என்கிற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே 13வது பாசுரம், புள்ளியின் வாய்க்குண்டான என்கிற பாசுரம், அதிலே இருக்கிற சில விசேஷ அர்த்தங்களை பார்க்கலாம். முதலில் புள்ளியின் வாய்க்குண்டானை என்று ரொம்ப சுருக்கமாக இந்த பகாசுரனுடைய வதத்தை அருளி செய்கிறாள் ஆண்டாள். இதையே ஆண்டாளுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் விஸ்தரேன அருளி செய்துள்ளார். பள்ளத்தில் மேயும் பறவையுருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவெண்ணு பொதுக்கோவாய் கீண்டிட்ட என்று அருளி செய்துள்ளார். இவன் கள்ள அசுரனம். எப்படி கள்ளச்சேடம்னு ஆண்டாள் அருளி செய்தாலோ அதே போல கள்ளவசுரன் என்று அருளி செய்கிறார் பெரியாழ்வார். அந்த பறவையின் மேலே ஆவேசித்திருக்கிறானாம் அசுரன். அந்த அசுரனை அனாயாசேன எம்பெருமான் முடித்தான். அதை புள்ளின் வாய் கீண்டானை என்று ஆண்டாள் நாய்ச்சியார் அருளி செய்கிறார். அடுத்து பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று, இதுவும் அனாயாசேன எம்பெருமான் செய்த காரியம். ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலே இவ்விஷயம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தோட்டம் இருக்கு, அது ஒரு ராஜாவும் ராணியுமாக வளர்க்கிறார்கள்னு வைத்துக்கொண்டால் அங்கே செடிகளை பார்க்கிறார்கள். சில செடிகளிலே சில இலைகளில் பூச்சி அரித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதை ஆளிட்டு எடுக்க சொல்ல மாட்டார்கள், தானே செய்வர்கள். அப்படி எம்பெருமான் கிள்ளி களைந்தானாம் ராவணனை. வியாக்கியான சீசுக்தி, திருவிளையாடு சூழலில் நோவுபட்ட இடங்களை கிள்ளி புகடுமா போலே தோஷாம்சத்தை வாங்கி புகட்டபடி என்று அருளி செய்கிறார். அதாவது திருவிளையாடு சூழல்னா தோட்டம். அந்த தோட்டத்திலே நோவுபட்ட இடங்களை, அப்படி இலைகள்லாம் சிலது கட்டுப்போயிருக்கு, அந்த தோஷ அம்சத்தை வாங்கி புகட்டபடி, அப்படி பீத்து போடுவர்கள். அதே போல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்டவர்கள், அவர்களையெல்லாம் எம்பெருமான் கிள்ளி களைகிறான், ராவணனை அவ்வாறே களைந்தான் என்று இங்கே நாயனாருக்கு திருவுள்ளம். நாயனாரே திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரத்தை இதற்கு ஒப்பாக அருளி செய்கிறார். வீரபத்னி ஆகையாலே கல்லெடுத்து என்னுமா போலே கிள்ளி என்கிறார்கள் என்னும். கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என திருநெடுந்தாண்டக பாசுரம், 13வது பாசுரம். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே அவன் எடுத்தது சோலைசூழ் குன்றாயிருக்க கல்லெடுத்து என்று ஒரு சிலா மாத்திரத்தை எடுத்தார் போலே ஒசழக்காக சொல்லுகிறாள். அதாவது அனாயாசமா எம்பெருவான் எந்த சிரமமும் இல்லாமல் எடுத்தானான் அந்த கோவர்தன மலையை. அவ்வளவு பெரிய மலையை தூக்கியது கல்லை தூக்கியது போலே இருக்கிறது பரக்கால நாயகிக்கு. கோவர்தனத்தை எடுத்த போதை அனாயாசத்தை கண்டிருந்தவளாகையாலே இந்த சக்தியிரே சக்தியேயிரே இவருடைய ஹிருதயத்தில் கிடப்பது என்று இங்கே காட்டப்பட்டிருக்கு. அதனால ஒரு பெரிய மலையை எம்பெருமான் தூக்கினான், சோலை சூழ் குன்னை தூக்கினான். ஆனால் அது எம்பெருமானுடைய சக்தியை பார்க்கும் பொழுது ஒரு கல்லை எடுப்பது போல இருக்கிறது. இதையே அடியொட்டி ஆண்டாள் நாய்ச்சியாரும் கிள்ளி களைந்தானை என்று பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று அருளி செய்துள்ளார். மேலும் பொல்லா அரக்கன் என்று இராவணனை தெரிவிக்கிறார். பொல்லா அரக்கனை என உயிரையும் உடலையும் பிரித்தார் போலே தாயையும் தமப்பனையும் ஓரிடத்தில் சேர இருக்க ஒட்டாத பிரித்த நைகிருண்யத்தாலே வந்த தன்மையை நினைத்து பொல்லா என்கிறது என இங்கே ஆறாயிரப்படியிலே வியாக்கியானம். அதாவது தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானும் பிராட்டியும். பிராட்டி அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எம்பெருமான் எல்லாருக்கும் பிதாவாக தந்தையாக இருக்கக்கூடியவன். அப்படி தாயும் தந்தையையும் பிரித்த பாபியான ராவணன், அது உடலையும் உயிரையும் பிரித்தார் போலே என்ன, எம்பெருமானுக்கு உயிராக இருக்கக்கூடியவள் பிராட்டி. அப்படி உயிரையும் உடலையும் பிரித்தார் போலே ராவணன் பிரித்திருக்கிறான். அதை முன்பலா இராவணன் என்று திருமங்கை ஆழ்வாரும் திருக்குறுந்தாண்டகத்திலே அருளி செய்துள்ளார். அங்கே வியாக்கியானத்திலும் இதே விஷயம்தான் காட்டப்பட்டுள்ளது. உண்பலாய் இராவணன் என்று ஏகத்ரவியத்தை பின்னமாக்கினாற்போலே தாயையும் தமப்பனையும் பிரித்த பையல் என்று பெரியவாச்சான்மொழி அருளி செய்கிறார். இப்படி ஒரே திரவியம்னு சொல்லும்படியாக இருவரும் சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை இறை மாறுபா என்று ஒரு நொடிப்பொழுதும் பிராட்டி எம்பெருமானை விட்டு பிரிய சக்தி இல்லாதவள். அதே போல எம்பெருமானும் ந ஜீவேயம் க்ஷணமபி என்று அருளி செய்கிறான். சீதை பிரிந்து ஒரு க்ஷண காலம் கூட என்னால் இருக்க முடியாது என்ன. அப்படிப்பட்ட இருவரையும் பிரித்த பையல் இராவணன். அவனை முன்பலாய் இராவணன் என்னார் திருமங்கை ஆழ்வார். அதே போல அண்டாளும் பொல்லா அரக்கனை என்று அருளி செய்கிறாள். இதே விருத்தாந்தத்தை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலும் அனுபவித்துள்ளார். பெரிய திருமொழி 5-10 திருமொழியிலே 7வது பாசுரம். சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் என்று இராவணனை குறிப்பிடுகிறார். சீதை எப்படிப்பட்டவள்? சுரிகுழல் கனிவாய் அப்படிப்பட்ட திரு சாருகேசியும் என்று சொல்லுகிறபடியே அழகிய திருக்குழலையும் கனிந்த அதரத்தையும் உடையாளான பிராட்டி. அவளை பிரித்தான் பெருமாள் திருவாக்கு சீதையை விட்டு பிரியமாட்டேன் என்று பிராட்டியும் அவ்வாறே தெரிவிக்கிறாள். அனன்யா ராகவே நாகம் என்று பிராட்டி வாக்கியம். அனன்யாகி மயா சீதா என்று பெருமாளுடைய திருவாக்கு. இப்படி இருவரும் ஒரே கருத்தை தெரிவிக்கிறார்கள். பாஸ்கரேன பிரபாயத்தா என்ன, எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அதே போல நாங்கள் பிரிய மாட்டோம் என்ன. அப்படிப்பட்டவர்களை பிரித்த பாபி என்ன இரண்டு தலையும் சொல்லலாம்படி இருக்கிற இருவரையும் இரண்டு இடத்திலே யாம்படி பண்ணி என்ன. அவ்வளவு பெரிய கிரௌரியம் அதை உடைய அரக்கன் என்று இங்கே காட்டியிருக்கிறார். இதே ஆண்டாலும் பொல்லா அரக்கன் என்று சுருங்க சொல்லியிருக்கிறாள். இந்த புள்ளின்வாய் கேண்டானை என்கிற பாசுரத்திலே கண்ணழகுடைய ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். இங்கே 3000 நம் கண் உண்டாகில் தானே வருகிறான் என்று கிடக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். தன்னுடைய கண்ணழகை பார்த்து அவனே வருவான் என்று இந்த கண்ணழகுக்கு தோத்து அவன் வருவான் என்று கிடக்கிறாளாம். போதரிக்கண் என்று போதுனா புஷ்பம் பூ, அரி என்று மானை குறிக்கும், பூவை போலவும் மானை போலவும் உள்ள கண் என்று முதல் அர்த்தம், அல்லது அரி என்னால் வண்டுன்னு ஒரு அர்த்தம், அப்போ பூவிலே படிந்த வண்டு போன்ற கண் அப்படின்னு ஒரு அர்த்தம், பூவோடே சண்டையிடுகிற கண் அதாவது அரினா விரோதம்னு ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டு பூவோடு சீறுபாறு என்ற கண் என்னவுமாம் என்று நாயனார் காட்டுகிறார். பூவோடு சண்டை போடும்படியா பூவை தோற்கடிக்கும்படியாக இருக்கக்கூடிய கண், மேலும் உலாகின்ற மான் போன்று இருக்கக்கூடிய கண் என்று அரினா மான்னு அர்த்தம், உலாவுகின்ற மான்னு ஒரு அர்த்தமும் காட்டியிருக்கிறார் இங்கே நாயனர். இப்படி சிறந்த கண்ணழகை படைத்தவளாம். அதை கொண்டு கண்ணனை தோற்பித்து கண்ணனை எங்களுக்கு தர வேணும் என்று இந்த பெண்கள் எழுப்புகிறார்கள். இதை போன்ற கண்ணழகு படைத்தவளாம் பராங்குஷ நாயகி. ஏ திருத்தாயார் அருளி செய்கிறார் திருவாய்மொழியிலே 6-10 திருவாய்மொழி 10 நினைக்கிலேன் தெய்வங்காள் நெடுங்கண் இளமான் இனிப்போய் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாள் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மனைக்கு வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனளே என்ன. இங்கே அவளுடைய கண் எப்படி இருக்கு அப்படின்னா நெடுங்கண் இளமான் என்று அவளுடைய பருவத்தையும் கண்ணையும் வர்ணிக்கிறாள் திருத்தாயார். நெடுங்கண் இளமான் என்ன இந்த கண்ணுடைய அழகுக்கு இலக்கானவர்கள் சர்ப்பயாகத்தில் சர்ப்பங்கள் சுருண்டு வந்து விழுமா போலே தந்தாம் முதன்மையோடைய வந்து விழவேணுங் காணீர் என்று விழவேணுங் குடீர் என்று ஈட்டிலே நம்பிள்ளை அருளி செய்துள்ளார். அதை இந்த கண்ணழகுக்கு தோத்து சர்ப்பயாகம்னு அன்னைக்கு ஒருத்தம் பண்ணா அங்கே அது பண்ணும் பொழுது எல்லா சர்ப்பங்களும் வந்து விழுந்தனன்னு பார்க்கிறோம். அதே போல இவருடைய கண்ணை பார்த்தா அதிலே மயங்கி அனைவரும் வந்து விழுவர்கள் தோற்பர்கள். எப்படிப்பட்ட கண்ணுன்னா எம்பெருமானையே தோற்கடிக்கும்படியான கண்ணழகை உடையவள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனன் என்று உபய விபூதியும் எம்பெருமானுடைய கண்ணுக்கு தோத்திருக்கு. ஒரு உபய விபூதி மாத்திரங்கிடீர் அவன் கண்ணுக்கு ஈடுபட்டிருப்பது என்னென்ன போனா போறது, ரெண்டு விபூதிகள் இருக்கு. இந்த லீலா விபூதி, ஒன்னு நித்திய விபூதி, இதுல இருக்கிறவர்கள் எம்பெருமானுடைய கண்ணழுகளே ஈடுபடுகிறார்கள். ஆனா பராங்குஷன் ஆகி இருக்காளே, அவளுடைய கண்ணழுகுக்கு அந்த அரவிந்தலோசனே ஈடுபட்டு இருக்கான், அதுதான் சிறப்பு என எம்பெருமான் அனைத்துலகமுடைய அரவிந்தலோசனன், இவள் நெடுங்கண் இளமான், அவன் தானும் தன் விபூதியும் இவள் கண்ணிலே ஒரு மூளையிலே அடங்கும்படியாய் இருக்கை என இதே அர்த்தம்தான் திருப்பாவையிலும் காட்டப்பட்டுள்ளது. எம்பெருமான் இவளுடைய கண்ணழுகளே பார்த்தா கண்ணழகை பார்த்தால் எம்பெருமானும் எம்பெருமானுடைய விபூதியும் ஒரு மூளையிலே அடங்கும்படியாக கண்ணழகை உடையவள், எம்பெருமானை கண்ணழகிலே தோற்பிப்பவள். அதே போலத்தான் போதரிக்கண்ணினா என் அந்த பெண்ணும் எம்பெருமானை தன்னுடைய கண்ணழகிலே வசீகரிக்க வேணும், வசீகரித்து எம்பெருமானை இந்த பெண்களுக்கு தர வேணும் என்கிற கருத்திலே ஆண்டாள் போதரிக்கண்ணினாய் என்று அருளி செய்கிறார். ஒருவாறு ஆண்டாளுடைய அருளி செயல் எவ்வாறு மற்ற ஆழ்வார்களுடைய அருளி செயலை அடியொத்தி இருக்கிறது என பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.